குறைந்த பட்சத்தில் ஒரு 12 குறிப்புகள் வரையிலும் நீங்க பாட்டு இருக்கலாம். ஆனா நான் உங்களுக்கு சுருக்கமாக ஒரு 7 காரியங்களை மட்டும் நான் உங்களோடு கூட வாசிப்பீங்கன்னா நீங்க கிட்டத்தட்ட ஒரு 12 அதிகமான குறிப்புகளை நீங்கள் பார்க்கலாம். ஒரு திருச்சபை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஆண்டவர் தெசலோனிக்கே திருச்சபையை உதாரணமாக கொண்டு சொல்லுகின்ற காரியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதை நாம் பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 1:6-7 பவுல் அதை சொல்லுவார். தெசலோனிக்கே திருச்சபை பற்றி பவுல் சொல்லும்போது சொல்வார், நீங்கள் தான் எங்களுக்கு நம்பிக்கையும் கிரீடமும் மகிழ்ச்சியுமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுவார். இது ஒரு ஊழியக்காரனுக்கு இப்படிப்பட்ட ஒரு திருச்சபை அவருடைய நலிவில் கஷ்டத்தில் மிக ஒரு உற்சாகத்தை கொடுக்கின்ற ஒரு மாதிரி திருச்சபை தெசலோனிக்கே திருச்சபை. பவுல் அப்போஸ்தலன் நிறைய பிரச்சனைகளோடு கடந்து போனார். ஆனால் தெசலோனிக்கே திருச்சபையை குறித்து அவர் எண்ணும் போதெல்லாம் அவர் சொல்லுவார், நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லுவார். எபேசு திருச்சபை பற்றி அவர் சொல்லும்போது சொல்லுவார், துஷ்ட மிருகங்களோடு போராடினேன் என்று சொல்லுவார். ஆனால் தெசலோனிக்கே திருச்சபையை குறித்து சொல்லும்போது, நான் உங்களை எண்ணும் பொழுதெல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லுவார். அப்படியானால் இந்த தெசலோனிக்கே திருச்சபையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய பல காரியங்களில் ஒரு 7 குறிப்பை மட்டும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால், 1 தெசலோனிக்கேயர் 1:6-7 அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், மிகுந்த உபத்திரவம் உங்களுக்கு இருக்கின்றது. நீங்க ஏதோ ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்கள் அல்ல, உபத்திரவத்தின் மத்தியில நீங்க கர்த்தரை பின்பற்றுகிறீர்கள். அது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. பாருங்க, ஒரு திருச்சபையில கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒன்று என்னவென்றால், உபத்திரவத்தில் கர்த்தரை பின்பற்ற வேண்டும். இது நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் நல்லபடியாக இருக்கும்போது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது எளிது, எளிமையான ஒரு காரியம். அதை கூட அநேக கிறிஸ்தவர்கள் செய்வது இல்லை. அப்படி செய்வீங்கன்னா செய்வோம்னு சொன்னா, இந்த சாட்சி நேரம் என்று ஒன்று இருக்கிறது பாருங்க. இருக்கும்போது கர்த்தர் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார் இல்லையா? ஆண்டவர் நமக்கு செய்யாத எதுவும் இருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எத்தனையோ பேர் நம்ம வந்து ஆண்டவருக்கு நாம் சாட்சி சொல்ல வாய்ப்பாக இருக்கின்றது. ஆனால் உபத்திரவத்தில் கர்த்தரை பின்பற்றின ஒரு திருச்சபை தெசலோனிக்கே திருச்சபை. உபத்திரம் வரும்போது பல காரியங்களை நாம் சொல்லலாம், முறுமுறுக்கலாம், குறை சொல்லலாம். சிலர் சொல்லுவாங்க என்னன்னு சொன்னா, பிரச்சனைன்னு சொன்னா கர்த்தரோட யுத்தத்துக்கு போங்கன்னுவாங்க, கர்த்தரோட சண்டை போடுங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம செய்யலாம், ஆனால் கர்த்தரை பின்பற்றுகிறது அது ஒரு முக்கியமான ஒரு காரியம். அப்ப கர்த்தரை பின்பற்றுகிறது என்று சொல்லும் போது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க, கர்த்தர் அவருடைய உபத்திரவத்தில் இப்ப கெத்செமனே தோட்டத்தில் அதை தொடர்ந்து சிலுவை பாடு மரண நாட்களில் கர்த்தர் செய்தது என்ன, அதை நாம் பின்பற்ற வேண்டும். அதை குறித்து நாம் பார்க்கும்போது பவுல் மக்கதோனியா திருச்சபைக்கும் அகாயா திருச்சபைக்கும் மாதிரிகளாக இருந்தீர்கள் என்று சொல்லுகிறார். நாம் அதை பார்க்கும்போது அதுல சொல்லுகிறார், நீங்க மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளானீர்கள். அப்படின்னா மக்கதோனியா திருச்சபையினுடைய விசேஷம் என்ன? நீங்க பாத்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 8 அது சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் உபத்திரவப்பட்டாங்க. அந்த உபத்திரவத்தில் சோதிக்கப்படும் போது கொடிய தரித்திரம் உடையவர்களாக இருந்தார்கள். இந்த கொடிய தரித்திரம் என்று சொல்லும் போது சாப்பிடுவதற்கு கூட வழி இல்லாத ஒரு நிலைமை, அதுதான் கொடிய தரித்திரம்.
தரித்திரம் என்று சொல்லும் போது நம்முடைய பேசிக் நீட்ஸ் ஒருவேளை மீட் பண்ணாதது என்று சொல்லலாம். கொடிய தரித்திரம் என்று சொன்னால் என்ன? சாப்பிடுவதற்கு கூட ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை. அப்படி காணப்பட்ட போது என்ன செய்தார்களாம்? பரிபூர்ணமான சந்தோஷத்துல உதாரத்துவமாக திராணிக்கு மிஞ்சி என்ன செய்தார்களாம்? பரிசுத்தவான்களுக்கு செய்யும் தர்ம ஊழியத்துக்கு கொடுத்தார்களாம். இது மக்கதோனிய திருச்சபை. ஆனா பவுல் இப்ப தெசலோனிக்கு திருச்சபை சொல்லும் போது என்ன சொல்லுகிறார் என்றால், மக்கதோனிய திருச்சபைக்கும் நீங்கள் மாதிரியாக இருந்தீர்கள். அப்படியானால் பவுல் சொல்லுவது என்னவென்றால், மக்கதோனிய திருச்சபை உபத்திரவத்தில் உதாரத்துவமாக கொடுத்தார்கள் என்றால் அதற்கு மாதிரி தெசலோனிக்க திருச்சபை. தெசலோனிக்க திருச்சபை, நம்முடைய திருச்சபை பற்றி கர்த்தர் இவ்விதமாக சொல்வதற்கு நம்மை வைத்திருக்கிறாரா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதாவது கொடிய தரித்திரத்துல உதாரத்துவமாக கொடுக்கத்தக்கதாக அவங்களுக்கு மாதிரி யார் என்றால் தெசலோனிக்க திருச்சபை. தெசலோனிக்க திருச்சபை காரணம் என்னன்னா, உபத்திரவத்துல கர்த்தரை பின்பற்றினார்கள், கர்த்தரை பின்பற்றினார்கள். ஆனா இன்னைக்கு திருச்சபையில குடும்பத்துல உபத்திரம் வந்தாலே நம்ம நினைக்கிறது என்னன்னா, கர்த்தர் நம்மோடு கூட இல்லை என்று நினைக்கிறோம். இல்லை அன்பானவர்களே, யோபு பக்தனுடைய வாழ்க்கையில நம்ம அதை பார்க்கிறோம். கர்த்தர் யோபுவை ஒப்பு கொடுத்தார். ஆனால் யோபு தன் வாழ்க்கையில சொல்லும் போது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இன்று நாம் அந்த எண்ணத்துல காணப்படணும். சரி, அகாய திருச்சபையினுடைய நிலைமை என்ன பாருங்க, திரும்பவும் பாருங்களேன். ரோமர் 15:25-27 வரைக்கும் சொல்லும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் காரியமாக, உதவி செய்யும் காரியமாக, பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரருக்காக, தரித்திரருக்காக. கவனிங்க, இந்த காரியத்தை செய்வதற்கு அகாய திருச்சபை ஏவப்படுவதற்கு காரணம் யார் என்றால் தெசலோனிக்க திருச்சபை. தெசலோனிக்க திருச்சபை. எனவே பிரியமானவர்களே, இவர்கள் அகாய திருச்சபைக்கு மாதிரியாக இருந்தார்கள், இவர்கள் மக்கதோனிய திருச்சபைக்கு மாதிரியாக இருந்தார்கள். இன்று ஆண்டவருடைய நாமத்தில் சொல்கிறேன், தெசலோனிக்க திருச்சபை உங்களுக்கும் எனக்கும் ஒரு மாதிரியான திருச்சபையாக இருக்கிறது. என்னுடைய பசி, என்னுடைய பட்டினியின் மத்தியில கூட தேவையில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு உதவ வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் தான் நாம் கிறிஸ்துவிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம். அவர் தன்னை தாழ்த்தினார், அவர் நமக்காக சிலுவைக்கு சென்றார், அவர் நமக்காக பரிதபித்தார், அவர் காணாமல் போன ஆடுகளுக்காக கண்ணீர் சிந்தினார். இன்னைக்கு நம்ம வந்து நம்மவே இன்னைக்கு திருப்தி ஆகவில்லை, என்ன வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லிட்டு லிஸ்ட் வச்சிட்டு இருக்கும் போது எப்ப நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியும்? தெசலோனிக்க திருச்சபை தாங்கள் செய்ததும் அல்லாமல் அவர்கள் மக்கதோனிய அகாய திருச்சபைகளுக்கு மாதிரியாக இருந்தார்கள். இன்னொன்று நீங்களும் நான் கற்றுக்கொள்ளலாம் பாருங்க, கிறிஸ்துவன் மாதிரின்னா என்ன? யோவான் 13:13-15 வரைக்கும் பார்க்கும்போது கவனிங்களேன், தாம்பீகமாக நடப்பதா? இல்ல, சீடர்களுடைய கால்களை கழுவுவது, அது ஒரு மாதிரி. யூதாஸ் காரியதனுடைய காலை கழுகினாரே, அவருக்கு தெரியுமே இவன் தான் என்ன காட்டி கொடுக்க போகிறான், தெரியுமே, அதுவும் முத்தமிட்டு காட்டி கொடுக்க போகிறான், தெரியுமே, அவன் பாதத்தை கழுகினாரே, கழுகினாரே. இவ்வளவு தாழ்மை நம்மிடத்திலே காணப்படுகிறதா? இது கிறிஸ்துவின் மாதிரி. இது தெசலோனிக்க திருச்சபையில காணப்பட்டது. காரணம் என்னவென்றால், பவுல் சொல்லுவார், எங்கள் மகிழ்ச்சி, எங்கள் கிரீடம் யார்? நீங்க தான் அப்படின்னு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மாதிரியை நாம் பின்பற்றுவோம். இன்னொன்னு பாருங்க, கிறிஸ்துவின் மாதிரின்னு சொன்ன என்ன? கொலோசியர் 3:12-13 வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவருக்கொருவர் மன்னிக்கணும், மன்னித்து விடுவோம். எதையுமே நம்ம வாழ்க்கையில வைத்துக் கொண்டு வாழ்வதற்கு நாம் தகுதி உடையவர்கள் அல்ல. யாரையுமே குறை சொல்ல வேண்டாம், யாருக்குமே நம்ம எதிர்த்து நிற்க வேண்டாம், ஒருவரையும் நாம் நியாயம் தீர்க்க வேண்டாம், மன்னிப்போம். அப்ப கவனிங்க, மன்னிக்கிறதுன்னு சொல்றது மன்னிச்சுட்டேன் அப்படி சொல்லுவதில்லை. என்ன சொல்லுறாரு பாருங்க, 13வது வசனத்துல ஒருவரை ஒருவர் தாங்கணும், ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும். ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல நாமும் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், மன்னிக்க வேண்டும். இதுதான் கிறிஸ்துவன் மாதிரி. இது தெசலோனிக்க திருச்சபையில் காணப்பட்டது. ஒன்று, கிறிஸ்துவை பின்பற்றினார்கள், கிறிஸ்துவை பின்பற்றினார்கள், கிறிஸ்துவின் மாதிரியை பின்பற்றினார்கள். இரண்டாவதாக பார்க்கிறோம், 1 கொரிந்தியர் 4 அதிகாரத்தில் அதே 1 தெசலோனிக்கர் 1:6-7 சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது என்னன்னா, உண்மையான ஊழியர்களை பின்பற்றினார்கள். இதை நான் மறுபடியும் வலியுறுத்தி சொல்ல விரும்புகின்றேன், ஊழியர்களை பின்பற்றினார்கள் என்று அல்ல, உண்மையான ஊழியர்களை பின்பற்றினார்கள், உண்மையான ஊழியர்களை. இன்றைக்கு அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவதே கடினமாக இருக்கின்றது. அது ஏன்னா வெரி சிம்பிள் பார்த்துடுங்க. யாக்கோபு அவர் நிருபத்தில் எழுதும் போது சொல்லுவார், இன்னைக்கு ஆலயத்தில் இருக்கிறோம், இருக்கும்போது ஒரு தரித்திரன் வருகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்க, எத்தனை பேர் எழும்பி நிற்போம், எத்தனை பேர் அவனை போய் நம் அருகில் உட்கார வைப்போம், எத்தனை பேர் நம்முடைய பிள்ளைகள் அவனோடு பழகுவதற்கு அனுமதிப்போம். ஒரு தரித்திரன், ஒரு கிழிந்த உடையோடு, சரியானபடி குளிக்க முடியாதபடி ஒருத்தன் வர்றான், அவனுக்கு நம்ம எப்படி இருப்போம் கவனிங்க. ஆனா அதே சமயத்துல மினுக்கான உடை தரித்து ஒருவன் உள்ளே வருவானேயானால் ஓடி போகிறோமே, வரவேற்கிறோமே, பக்கத்தில் உட்கார வைக்கிறோமே, சொந்தம் கொண்டாடுகிறோமே, விசாரிக்கிறோமே. ஆனால் யாக்கோப் என்ன சொல்லுவார் என்றால், அவனை அல்ல இந்த தரித்திரனுக்கு நீங்கள் உதவ வேண்டும் என்று சொல்லுவார். இன்றைக்கும் உண்மையான ஊழியர்கள் யார், இன்றைக்கு உண்மையான ஊழியர்கள் யார் என்று நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, வறுமையில் இருக்கிறவர்களை உண்மையான ஊழியர்களாக இன்றைக்கு திருச்சபையும் கிறிஸ்தவமும் ஏற்றுக்கொள்வது இல்லை. யார் பக்கெட்டாக இருக்கிறார்களோ, யார் பென்ஸ் கார்ல போறாங்களோ, யார் தங்களுக்கென்று ஒரு பிரைவேட் ஏர்கிராப்ட் வைத்திருக்கிறார்களோ, அவர்களை உண்மையான ஊழியர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். தவறு. அதுதான் தெசலோனிக்க திருச்சபையை போல நீங்களும் நானும் இருக்கணும். ஏன் சொல்றேன் தெரியுமா, தெசலோனிக்க திருச்சபையை குறித்து பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார் என்னன்னா, நீங்க கிறிஸ்துவை பின்பற்றினீர்கள், அது மட்டுமல்ல கிறிஸ்துவின் ஊழியர்கள், ஊழியர்களை பின்பற்றினீர்கள், உண்மையான ஊழியர்களை பின்பற்றினீர்கள். 1 கொரிந்தியர் 4:15-17 வாசிக்கும் போது பவுல் கொரிந்து திருச்சபை பற்றி சொல்லுவார். கொரிந்து திருச்சபை பவுலுக்கு ஒரு சவால் நிறைந்த ஒரு திருச்சபை. கொரிந்து திருச்சபையில் யார் பவுலுக்கு சவால் தெரியுமா, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் இது மறக்க கூடாது. கொரிந்து திருச்சபையில் பவுலுக்கு சவால் யார் என்று நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, பெண்கள் தான் சவாலாக இருந்தார்கள். அதுதான் அவர் சொல்லுவார், எப்போதும் கற்றாலும் தெரியுது இல்லையா. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க, பெண்களை பற்றி தான் சொல்லும் போது சொல்லுவார், முதலாவது நீங்க வீட்டுல போய் யாருக்கு கீழ்ப்படிஞ்சிருங்க, புருஷருக்கு கீழ்ப்படிஞ்சிருங்க, புருஷனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுவார். ஆனா அந்த திருச்சபை குறித்து பவுல் சொல்லும் போது சொல்லுவார், உங்களுக்கு 10,000 உபாத்தியர்கள் டீச்சர்ஸ் இருக்கலாம் பாத்துக்க, ஆனா தகப்பன்மார் உங்களுக்கு அநேக கிடையாது, கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு, நான் சுவிசேஷத்தின் நிமித்தம் உங்களை பெற்றுக்கொண்டேன், பெற்றேன். அவர் வந்து கரெக்டா கர்ப்ப வேதனை படுறதே சொல்றாரு, பெற்றேன் என்று சொல்லிவிட்டு சொல்றாரு, என்ன நீங்க பின்பற்றுங்க. இன்னைக்கு பவுலையும் அப்பல்லோவையும் எடுத்து வைத்து பாத்தீங்கன்னு சொன்னா, நம்முடைய திருச்சபை எனக்கு தெரியல எத்தனை பேர் பவுலை பின்பற்றி இருப்போம், ஆனால் நிரம்ப பேர் அப்பல்லோவை பின்பற்றி இருப்போம். காரணம் என்ன தெரியுமா, பேச்சு சாதுரியம் உள்ளவன் அப்பல்லோ, திக்கி திக்கி பேசுறவன் தான் பவுல போஸ்லன். பவுலுக்கு வஞ்சனையாய் பேச தெரியாது, அப்பல்லோவுக்கு வஞ்சனையாய் பேச தெரியும். பவுலுக்கு மற்றவர்களை வசீகரிக்கக்கூடிய தன்மை இல்லை, அப்பல்லோவுக்கு வசீகரிக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. யாரை பின்பற்றி இருப்பீங்க? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றும் உண்மையான ஊழியர்கள், இன்றும் திருட்டு ஊழியர்கள் இருக்கிறாங்க, இருக்கிறோம். ஏன் இருக்கிறாங்கன்னு சொல்லணும், இருக்கிறோம். உண்மையான ஊழியர்கள் யார், அதை ஐடென்டிஃபை பண்ணுவதற்கு தேவன் தெசலோனிக்க திருச்சபைக்கு உதவி செய்தபடியால் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் உண்மையான ஊழியர்களை பின்பற்றினீர்கள். திருச்சபை ஊழியர்களை என்று சொல்லும் போது உண்மையான ஊழியர்களை ஐடென்டிஃபை பண்ணணும். கவனிச்சிடுங்களேன், இதுல சொல்றாரு, எப்ப சுவிசேஷத்து நிமித்தம் நான் உங்களை பெற்றேன், இப்ப நான் சொல்றேன், உங்களை நான் பெற்றுக்கொண்டவனாக இருக்கிறபடியால் என்னை பின்பற்றி வாருங்கள், என்னுடைய நடக்கைகளை நீங்க புரிந்து கொள்ளுங்கன்னு சொல்லுவார். என்னுடைய நடக்கைகளை, பவுலப்பசனுடைய நடக்கை என்ன? எந்த ஒரு நபரிடத்திலையும் எப்பா நான் சாப்பிட வழி இல்லாம இருக்கிறேன், என காசு கொடுன்னு கேட்டவரே இல்ல பவுலப்பசலன். பட்டினி கிடந்தார், பசியோடு இருந்தார், ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரன். எத்தனை திருச்சபையில் பாருங்க, கொரிந்து திருச்சபை ஒரு பணக்கார திருச்சபை, எபேசு திருச்சபை ஒரு பணக்கார திருச்சபை, கொலோசை திருச்சபை ஒரு பணக்கார திருச்சபை, ஆனால் அதனுடைய ஊழியக்காரன் எப்படி இருந்தான்? தரித்திரமாக இருந்தான், தரித்திரமாக இருந்தான். இன்னைக்கு சபை பெரிய பணக்காரர்களை கொண்ட திருச்சபையாக இருக்குமே, ஆனால் ஊழியர்கள் எப்படி இருக்கிறோம்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதை கம்பேர் கூட பண்ணுவோமே நாங்கள். ஆனால் பவுல் சொல்றாரு, எப்பா நீங்க எப்படி இருங்க, ஆனா கிறிஸ்துவை பின்பற்றுங்க, என்னுடைய நடக்கைகளை பாருங்க, என் கையால் நான் உழைத்து என்னோடு கூட இருக்கிறவர்களுக்கு சாப்பாடு போடுகிறேன், என் நடக்கைகளை பாருங்கள், என்னை பின்பற்றுங்கள் என்று பவுல் அழகாக சொல்லுவார். அடுத்து கவனியுங்களேன், பவுல் எபிரேய நிருபத்துக்கு பவுல் எழுதும் போது சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, எபிரேயர் 13:7 சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்தவர்கள், போதித்தவர்கள் கொஞ்சம் மனசுல கொண்டு வாங்க, உங்களுக்கு போதித்தவர்கள் அது பாஸ்டர்ஸா இருக்கலாம், இல்லைன்னு சொன்னா ஊழியர்களாக இருக்கலாம், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸாக இருக்கலாம், விபிஎஸ் டீச்சர்ஸாக இருக்கலாம், உங்களுக்கு போதித்தவங்களை ஞாபகத்தில் கொண்டு வாங்க, உங்களை நடத்தினவர்கள், நடத்தினவர்கள் அவங்க மூப்பர்களாக இருக்கலாம், ஒருவேளை தலைவர்களாக இருக்கலாம், உங்களை நடத்தினவர்கள் அவங்கள நினைங்க, நினைச்சு பாருங்க, அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்துப்பாங்க. கடைசி வரைக்கும் உண்மையா இருந்தாங்களா? கடைசி வரைக்கும் உண்மையா இருந்தாங்களா? இன்றைக்கு நீங்க பார்க்கிற ஊழியனே அல்ல, கடைசி வரைக்கும் உண்மையா இருக்கிறேனா? கடைசி வரைக்கும் ஆண்டவருடைய அழைப்புல நிக்கிறேனா? எல்லாம் பார்த்துட்டு என்ன செய்யணுமா? அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். பவுல் அழகா சொல்றாரு, எப்ப முடிவை பாருப்பா, பார்த்துட்டு அவருடைய விசுவாசத்தை பின்பற்று. அவர்களுடைய மாதிரி என்று சொல்லும் போது அவர்கள் தரித்திரத்துல எப்படி இருந்தாங்க, வியாதிகள் வந்த போது எப்படி இருந்தாங்க, பொருள் உதவி இல்லாத நிலைமையில எப்படி இருந்தாங்க, அவங்க திருச்சபைக்கு என்ன போதித்தாங்க, தங்களுடைய வறுமையில எவ்வளவு காரியங்களை திருச்சபையில சொல்லி நான் வறுமையா இருக்கிறேன்னு சொன்னாங்களா? பவுல் அதான் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு வேதவசனத்தை போதித்தவங்களை ஞாபகத்தில் வச்சிடுங்க, உங்களை நடத்தினவங்களை ஞாபகத்தில் வச்சிடுங்க, அவங்களுடைய முடிவை பாருங்க, முடிவை பாருங்க. நிறைய பேர் பாருங்க, இப்பிரபஞ்சத்துக்கு உரிய ஆசையில கவிழ்ந்து போயிட்டாங்க, முடிவு பரியந்த நிலைத்து நிற்கவில்லை, நிறைய பேர் இல்ல, ஆனா நின்றவர்களை பார்த்து அவர்கள் விசுவாசத்தை பின்பற்றுங்கள். நம்ம திருச்சபை அவிதமாக இருக்கணும். இன்னொன்னு கவனிங்களா, உங்களை நடத்தினவர்களின் மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, இந்த உண்மையான ஊழியர்களை பின்பற்றுங்க. உண்மையான ஊழியர்கள் தயவு செய்து வேதத்தை நீங்க நல்லா படிக்கணும். உண்மையான ஊழியர்கள் உலகத்துக்கு உரியவைகளை உங்களுக்கு சொல்லவே மாட்டாங்க. நிறைய பேர் இன்னைக்கு ஊழியம் வச்சிருக்கிறதே எதற்காகன்னு சொன்னா, வியாபாரிகளுக்கு ஊழியம் எதற்காக, வியாபாரிகள் மனம் திரும்பணும்னு சொல்லி ஜெபித்தாங்கன்னு வைங்களேன், கவனிங்க, வியாபாரிகள் மனம் திரும்பினா பிரைபு பண்ண முடியுமா, லஞ்சம் கொடுக்க முடியுமா? லஞ்சம் கொடுக்க முடியாட்டா இன்னைக்கு வியாபாரம் பண்ண முடியுமா? இன்னைக்கு லஞ்சம் கொடுத்துட்டு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுவது கர்த்தர் ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஆனா நீ வியாபாரிகளுக்காக ஜெபம் பண்றோம், என்ன ஜெபம்? ஆண்டவரே அவன் 10 மூட கொண்டு வருவான், எத்தனை மூட அவனுக்கு கிடைக்கணும்? 20 மூட கிடைக்கணும். அவன் 1000 ரூபா போடுவான், எத்தனை ரூபாய் அவனுக்கு கிடைக்கணும்? 2000 ரூபாய் யார போல, யோபுவை போல அவனுக்கு நீங்க மடங்கி கொடுக்கணும். அந்த கொடுக்கறதுல பத்துல ஒண்ணு யாருக்கு கொடுக்கணும், எங்களுக்கு தரணும். என்ன ஒரு டெக்னிக் பாருங்க. இன்றைக்கு பவுல் அதை என்ன சொல்றாரு தெரியுமா, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய லட்சை. அவர்கள் பூமி கடுத்தவைகளை என்ன செய்யறாங்க, சிந்திக்கிறார்கள். அதனால தான் பவுல் சொல்றாரு, அம்மா என்னை பின்பற்றுங்க, உண்மையான ஊழியர்களை பின்பற்றுங்க. இன்றும் நான் ஆண்டவருடைய நாமத்தில் திருச்சபைக்கு சொல்லுகிறேன், எத்தனை பேர் நாம் உண்மையான ஊழியர்களை அடையாளம் கண்டு கொள்ளுகிறோம். சாப்பாடை பத்தி ரொம்ப கவலைப்படுறேன்னு சொன்னா நான் உண்மையான ஊழியக்காரன் இல்ல, இல்ல வயிறு அதுதான் என்னுடைய தேவன், வயிற்றுக்கு நான் ஊழியக்காரனாக இருக்கிறேன். அதுதான் இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவோம் இல்லையா, என்ன சொல்லுவோன்னு சொன்னா பட்டினி கிடந்துட்டெல்லாம் என்ன செய்ய முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. ஆண்டவர் வந்து ஃபில் பண்ணாருன்னு சொன்னா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாம். அப்படிப்பட்டவர்கள் அல்ல, தரித்திரத்தில் உதாரத்தமாக கொடுக்கிறதுக்கு தெசலோனிக்கே திருச்சபை போதித்தது. இப்ப பவுல் சொல்றாரு, பூமி கடுத்தவைகளை சிந்திக்கிற ஊழியர்கள் உண்மையான ஊழியர்கள் அல்ல. அப்ப கவனிங்க, கர்த்தரை பின்பற்ற வேண்டும், நாம் உண்மையான ஊழியர்களை பின்பற்ற வேண்டும். அவங்களோட நீங்க பேசுனீங்கன்னா தெரியும், அவங்களுக்கு மாறி உடுப்பதற்கு என்ன இருக்காது, ட்ரெஸ்ஸஸ் இருக்காது. ஆனா கர்த்தரிடத்துல ஜபிப்பதை ஒருபோதும் குறைக்க மாட்டாங்க, அவங்க வேத வாசிப்ப குறைக்க மாட்டாங்க, கர்த்தரிடத்துல நேரம் செலவு செய்வதை குறைக்க மாட்டார்கள். அவர்கள் பேசுவதெல்லாம் வேதத்தின்படி இருக்கும், வேத காரியங்களை சொல்லுவாங்க. அவ்விதமாக சொல்லுகிற நபர்கள் பட்டினி கிடந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அதுதான் உண்மையான ஊழியர்கள். மூணாவது, இந்த தெசலோனிக்கே திருச்சபை குறித்து வேதவசனம் என்ன சொல்லுகிறது என்றால், அதே 1 தெசலோனிக்கேயர் 1:6 சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, அவங்க தரித்திரத்தில், அதை மறந்து போக கூடாது, என்ன தரித்திரத்தில், நமக்கு தரித்திரம் வருதுன்னு வைங்களேன், கர்த்தரை பின்பற்றுவோமா, நம்முடைய தரித்திரத்துல உண்மையான ஊழியர்களை பின்பற்றுவோமா, நம்முடைய தரித்திரத்துல திருவசனத்தை ஏற்றுக்கொள்ளுவோமா. தெசலோனிக்கே திருச்சபையை குறித்து பவுல் சொல்லுவார், உங்களுக்கு தரித்திரம் இருக்குதுப்பா, ஆனா நீங்க யாரை ஏற்றுக்கொண்டீர்கள், திருவசனத்தை ஏற்றுக்கொண்டீர்கள். என்ன ஒரு முக்கியமான ஒரு காரியம் தெரியுமா, அப்போஸ்தலர் 17:10-11 சொல்லப்பட்டிருக்கிறது, பெரையா திருச்சபை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க, இந்த பெரைய திருச்சபை வேதவசனத்துல பார்க்கும்போது தெசலோனிக்கையில உள்ளவர்களை காட்டிலும் யாரா இருக்கிறாங்க, நற்குண சாலிகளாக இருந்தார்கள். தெசலோனிக்க திருச்சபைக்கு அவர்களை மாதிரியாக பின்பற்றினது மக்கதோனியா திருச்சபை, ஆகாயா திருச்சபை. இந்த தெசலோனிக்க திருச்சபை காட்டிலும் உயர்ந்த திருச்சபை என்று பவுல் சொல்லுவது யாரை என்றால், பெரையா திருச்சபை. யார சொல்றாங்க வேதவசனம், பெரையா திருச்சபை. காரணம் என்ன, பெரையா திருச்சபையில் உள்ளவங்க மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். இன்றைக்கு நமக்கு வேத வசனத்தை ஆராய்ந்து பார்ப்பதற்கு வேதம் கையில் இருக்கிறது. பெரையா திருச்சபைக்கு கையில வேதம் கிடையாது. பழைய ஏற்பாட்டின் காரியத்தில் உள்ள வேத புஸ்தகம் பல நூல்கள் பல இடங்களிலிருந்து அவர்கள் தேடி அலைந்து பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆனால் அதை ஆராய்ந்து பார்த்தார்கள், நம்முடைய கரங்களில் வேதம் இருக்கிறது, நம்முடைய கரங்களில் வேதம் இருக்கிறது, ஆனால் வேத புஸ்தகம் எப்படி இருக்கிறதா என்று ஆராய்வதற்கு நேரம் இல்லை. பிஸி, ரொம்ப பிஸியா இருக்கிறோம். எதை சாக்ரிஃபைஸ் பண்ணும் தெரியுமா, ஜப வாழ்வை, வேத வாசிப்பு, தியானிப்பதை. அப்ப திருவசனத்தை ஏற்றுக்கொள்வதற்கு திருவசனத்தை ஆராய்வது முக்கியம். அப்புறம் கவனிங்க, வேதவசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா, ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்வது என்று சொல்லுவது, ஞாபகத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க, வேதவசனத்தை ஆராயணும். நம்ம ஆராய்ந்து வேதம் இதை சொல்லுகிறது என்று அறிந்த பின்பு வேதவசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். திஸ் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். பார்த்துருங்க, நிறைய பேர் ஆராய்வோம், ஓ இப்படி சொல்லுது பைபிள், ஓகே போயிட்டே இருப்போம், அப்படி நிறைய பேர் நம்மிடத்தில் இருக்கிறோம். முத்துக்கள் பெற்றுக்கொண்ட பின்பும் அதை அனுபவிக்க முடியாதவர்கள். அப்போ சில 2:38-42 வாசிக்கும்போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, பேதுருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள், சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள். வசனத்தை ஏற்றுக்கொள்வது என்று சொல்லும்போது இன்னும் நாம் கீழே வாசிக்கும் போது, வேற பகுதிகளை வாசிக்கும் போது நாம் அதை புரிந்து கொள்ளுவோம். ஆனால் இதை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், வசனம் எதை செய்ய சொல்லுகிறதோ அதற்கு நாம் கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். கீழ்ப்படியாவிட்டால் ஆராய்வதில் பிரயோஜனம் இல்லை. இல்ல, வேத வசனத்துல தாவீத குறித்து ஆண்டவர் சொல்லுவார், என்று இருதயத்துக்கு அவன் ஏற்றவன். காரணம் என்ன தெரியுங்களா? 119 சங்கீதத்துல தாவீது அழகாக சொல்லுகிறார், என்னன்னா, 7 உம்முடைய வேத வசனத்தை தியானிக்கிறேன், தினமும் தினமும் 7 தியானிக்கிறேன். தானியேல் ஆண்டவருக்கு பிரியம், என்ன சொல்லுவார் தெரியுமா? தினமும் 3 ஜெபிக்கிறேன், ஜெபிக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேத வசனத்தை நேசிக்க வேண்டும், அதை தியானிக்க வேண்டும். தியானிப்பது மட்டுமல்ல, அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். வேத வசனத்தை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் முன் வர வேண்டும். அப்படி செய்வோம்னு சொன்னா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். பார்த்துடுங்க, இல்லைன்னு சொன்னா வேத வசனத்தை ஆண்டவர், எத்தனையோ பேருடைய கையில வேத புஸ்தகம் இல்ல, ஆனா இந்தியாவில முதல் மொழியாக தமிழ் மொழியில வேத புஸ்தகத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். இவ்வளவு நேசித்திருக்கிறார் நம்மை, அப்படி நேசித்த நம்முடைய தேவன் அந்த புஸ்தகத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானமும் தந்திருக்கிறார், கல்வி கொடுத்திருக்கிறார். நாம் அதை தியானிப்போம், ஏற்றுக்கொள்ளுவோம். தெசலோனிக்கே திருச்சபை வேதத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு திருச்சபை, வேத வசனங்களை ஏற்றுக்கொண்ட ஒரு திருச்சபை. ஆனா பெரிய திருச்சபைக்கும் தெசலோனிக்கே திருச்சபைக்கும் வித்தியாசம் என்னன்னு சொன்னா, நான் கண்டுகொண்டதை சொல்லுகிறேன், பெரிய திருச்சபை பவுல் சொன்னதை என்ன செய்யல, ஏற்று கொள்ளவில்லை. பவுல் சொன்னது சரிதானான்னு சொல்லிட்டு என்ன பார்த்தாங்க, வேத புஸ்தகத்தை ஆராய்ந்து ஏற்றுக்கொண்டாங்க. தெசலோனிக்கே திருச்சபை பவுல் சொன்னதை என்ன செய்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். இதுதான் வித்தியாசம் பாருங்க. ஆனா அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, தெசலோனிக்கே திருச்சபையை காட்டிலும் நற்குணசாலிகள் யாரு, பெரையா திருச்சபையார். அப்ப நம்ம தெசலோனிக்கே திருச்சபையா அல்ல, கவனிச்சிடுங்க, வேத வசனத்தை ஏற்றுக்கொள்வதில் பெரையா திருச்சபையாரை போல இருக்க வேண்டும். சரி, பாஸ்டர் தான் பேசுறாரு, தட்ஸ் ஓகே. ஆனா இதெல்லாம் வெப்சைட்ல வரும் இல்லையா? என்னமோ தெரியல, நம்ம வெப்சைட்ல இந்த பிரசங்கம் அக்டோபருக்குள்ளது என்னைக்கு வரும், நவம்பர்லயும் வரலையே, அது பரவாயில்ல, நவம்பர்ல வரந்தாலும் கூட பரவாயில்ல நினைக்கிறேன். அப்படிதான் வருது பாத்துடுங்க. ஆனா இந்த வசனங்கள் அதுல சொல்லப்பட்டிருக்கும் போது போய் வாசித்து பாருங்க, வாசித்து பார்த்து நீங்கள் வசனத்தை ஏற்றுக்கொள்ளணும். ஒரு பாஸ்டர் சொல்றதுனால ஏற்றுக்கொண்டீங்கன்னா அது தவறு. அதனால தான் தெசலோனிக்கே திருச்சபை நல்ல திருச்சபை, ஆனால் பெரிய திருச்சபை விசேஷமான திருச்சபை. காரணம் என்னன்னு சொன்னா, அவங்க அதை தினந்தோறும் வசனம் எப்படி இருக்குதா, பவுல் இப்படி சொன்னாரு உண்மைதானா, அப்போல் இப்படி சொன்னார் உண்மைதானா, ஆராய்ந்து பார்த்தாங்க, ஆராய்ந்து பார்த்தாங்க. சமீபத்துல ஒரு கிளிப் பார்த்தேன், இந்த யூடியூப்ல பார்த்தேன், என்ன சொல்லி இருக்குதுன்னா, ஒரு ஆள் சொல்றாரு ஓ போடுங்கன்றாரு, ஓ போடுறாங்க, ஓன்னா என்னன்னு தெரியுமான்னு கேக்குறாரு. ஒருத்தன் சொன்ன, யாரோ சொன்னாங்க ஓன்னு சொன்னாங்க, அதுக்கு அவர் சொன்னார் ஓன்னா ஓ அல்ல, ஓன்னா ஓசன்னான்னு சொன்னாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும், வேத வசனத்துல இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். வசனத்துல இருக்குது, ஓ அப்படின்னு சொன்னா ஐயோ என்று அர்த்தம், ஓன்னு சொன்னா என்ன அர்த்தம் கிடையாது, ஓசன்னு கிடையாது. அப்போ நம்ம ஓ போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும். அதை தான் வேத வசனத்துல பெரிய திருச்சபையார் ஆராய்ந்தார்கள். ஏதோ சாது சொல்லிட்டாரு, பாஸ்ட் சொல்லிட்டாரு, அண்ணன் சொல்லிட்டாங்க, பெரிய ஊழிய சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொள்ளுகின்றவரை நம்ம இருக்கக்கூடாது, ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்னொருவர் சொன்னார், எனக்கு ரொம்ப, நான் இந்த உங்களுக்கு ஏன் சொல்றேன்னு தெரியல, நான் மனசுல வர்றதுனால சொல்றேன். இன்னொருவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறாருன்னா, காணிக்கை எங்க பாருங்க, கைய பாருங்க அப்படின்றாரு. அப்ப நிறைய ஃபாரின் டெலிகேட்ஸ் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட சொல்றாரு யூ ஹாவ் டு சீ யுவர் ஃபிங்கர், அது என்னன்னு சொன்னா ஆஃபரிங் அன்றார். ஆஃபரிங், கைய பாருங்க, கையில என்ன இருக்கு, என்ன இருக்குது, ரிங் இருக்குது. சரி, இது ரெண்டு. அப்புறம் ஒன்னு சொன்னாரு, ஒரே இதுல என்ன சொன்னாருன்னா, இதை கேட்டுட்டு இருக்கிறீங்க இல்லையா, நீங்க எல்லாம் ஒரு லீஃப் எடுங்க, அது பனானா லீஃப் அல்ல, அது என்ன லீஃப்னா செக் லீஃப் எடுங்க அப்படின்றாரு. எடுத்துட்டு சொல்றாரு, ஒன்று போட்டுட்டு மறந்து இடது பக்கம் சைபர் போடுவீங்க நிறைய பேரு, ஆனா எங்க போடுங்க, வலது பக்கம் போடுங்க, நிறைய போடுங்க. அப்ப என்ன செய்யணும் நம்ம உடனே? அவசரப்படக்கூடாது, எமோஷன் ஆகக்கூடாது, எமோஷன் ஆகக்கூடாது. நிறைய பேர் செய்யறாங்க, கையில் இருக்கிற கழட்டி போடுங்க, அவங்க கையில் கிடக்கும் அதை கழட்ட மாட்டாங்க, கழுத்தில் கிடக்கும் கழட்ட மாட்டாங்க. உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, நிறைய விசுவாசிகள் ஏமாந்து போய் இது உண்மை என்று நினைத்து அதற்கு கீழ்ப்படுகிறோம். ஆனா வீட்டில் வந்து என்ன செய்யணும், ஆண்டவரே லீஃப்னாரு, எங்க ஆண்டவரே அது இருக்குது பைபிள்ல, பைபிள்ல சொல்லி இருக்குது. என்னன்னு சொன்னா தசம பாகத்தை தரித்திரனுக்கு கொடு, அது பைபிள்ல இருக்குது. தசம பாகத்தை இங்க கொண்டு வை அப்படின்னு பைபிள்ல இல்ல. மறுபடியும் நான் சொல்றேன், ஞாபகத்தில் வைங்க, மல்கியா 3:10 என்ன சொல்லுது அதை அறிந்து கொள்ளணும். என் போன்ற ஊழியர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி ஏமாந்து போக கூடாது. வேத புஸ்தகம் தெளிவாக சொல்லுகிறது, தசம பாகம் பரிசுத்தம் உள்ளது, அது போக வேண்டிய இடங்களுக்கு போக வேண்டும், தியானிக்க வேண்டும். பைபிள் இது சரியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதுல தெசலோனிக்க திருச்சபையை காட்டிலும் நல்ல ஒரு திருச்சபை தெசலோனிக்க திருச்சபை. அவங்களுக்கு ஊழியக்காரன் யாரா வந்து கிடைச்சது? பவுல் அப்போஸ்தலனா கிடைச்சது, ஏமாத்த மாட்டார். அதனால அவர் ஏற்றுக்கொண்டது, அவரை ஏற்றுக்கொண்டாங்க, அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா பெரையா திருச்சபை அப்படி இல்லை, பவுல் சொன்னாலும் என்ன செய்வாங்க, அத மனோவாஞ்சைய கேட்டுட்டு வீட்டுல போய் உட்கார்ந்து என்ன செய்வாங்க, அவர் சொன்னது சரிதானான் ஆராய்ந்து பார்ப்பார்கள். நம்முடைய திருச்சபை அபிதமாக இருக்க வேண்டும். 4வது ஞாபகத்தில் வச்சுடுங்க, 1 தெசலோனிக்கேயர் 1:9 பவுல் சொல்லும் போது என்ன சொல்லுகிறார் என்றால், மனம் திரும்பினீர்கள் என்று சொல்லுகிறார். மனம் திரும்புகின்ற ஒரு திருச்சபை. ஞாபகத்தில் வைங்க, நமக்கு இன்னைக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமே என்னன்னு சொன்னா, நம்ம எதுல இருந்து எங்க மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய மாட்டேங்குது. காரணம் என்னன்னு சொன்னா, நம்ம கற்றுக்கொள்ளப்பட்டோம். என்ன சொல்லுகிறோம் சொன்னா, தப்பு பண்ணு, தப்பு பண்ணிட்டு யார்கிட்ட மன்னிப்பை கேளு, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பை கேளு, அது மனம் திரும்புதல்ல. மனம் திரும்புதல் என்று சொல்லுவது பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுவது மனம் திரும்புதல். ஞாபகத்தில் வைங்க, பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, தெசலோனிக்க திருச்சபையினுடைய ஆரம்பம் என்னன்னு சொன்னா, விக்கிரக ஆராதனை செய்த திருச்சபை. இப்ப என்ன செய்தாங்க, விக்கிரகத்தை விட்டாங்க. யாரிடத்துல வந்தாங்க, தேவனிடத்துல வந்தாங்க. சரி, ஒரு நாள் விக்கிரகம், ஒரு நாள் தேவன் அப்படின்னு சொன்னா, அந்த திருச்சபை மாதிரியான திருச்சபையாக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. மனம் திரும்பின திருச்சபை என்று சொன்னால் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விட்ட திருச்சபை. தொடர்ந்து பாருங்களேன், மனம் திரும்புதலின் முக்கியம். அப்போஸ்தலர் 8:22 அருமையாய் வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னவென்றால், ஒருவன் பணத்தை கொண்டு பரிசுத்த ஆவியை வாங்கிறதுக்கு முற்பட்டான். பணத்தை கொடுத்து வாங்கலாம்னு சொல்லிட்டு நினைச்சான். அந்த காரியத்தை வேதவசனம் சொல்லுகிறது துர்க்குணம் என்று சொல்லுகிறது. அன்பானவர்களே, நான் ஆண்டவருடைய நாமத்தில் சொல்றேன், எத்தனையோ இடங்களில் இன்னைக்கு பணத்துக்கு ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். நீங்க காணிக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு யார் கிடைக்கும், பரிசுத்த ஆவியானவர் கிடைக்கிறார். ஏமாந்து போகாதுங்க, ஏமாந்து போகாதுங்க. இப்படி செய்வது துர்க்குணம். உங்களுடைய தேவ வரங்களை விற்று போடாதுங்க. ஏன்னு சொன்னா, அது இலவசமாக நீங்க பெற்றுக்கொண்டது. எப்படிதான் கொடுக்கணும், இலவசமாகத்தான் கொடுக்க வேண்டும், விற்று போடக்கூடாது. அப்படி விற்பது துர்க்குணம். மனம் திரும்பு. மனம் திரும்பு என்றால் என்னது, அதை விட்டுருப்பா, விட்டுட்டு கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணு, ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு வியாபாரம் எதுலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இதே வெவஸ்தை இல்லாம போயிட்டது. ஆவியானவரை வியாபாரம், ஆவியானவருடைய வரங்களை வியாபாரம், கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற தாளந்துகளை வியாபாரம் வேண்டாம். அப்போஸ்தலர் 17:30 சொல்லப்பட்டிருக்க, அறியாமையுள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல இருந்தார். அன்னைக்கு நமக்கு தெரியாது, விக்கிரங்கள் வழிபட்டுக் கொண்டிருந்தோம், இருளில் இருந்தோம். இப்போதோ வேத புஸ்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, மனம் திரும்ப வேண்டும். அடுத்து பாருங்க, மனம் திரும்புதலின் அவசியத்துல அப்போஸ்தலர் 19:18-20 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. மனம் திரும்பினவங்க என்ன செய்தார்களாம், மந்திரவாதிகள் மாயத்தைக்காரர்கள் தங்களுடைய புஸ்தகங்களை கொண்டு வந்து சுட்டரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளி காசு கண்டார்கள். அவ்வளவு பேரு வந்து இனிமேல் இதை நாங்கள் பின்பற்ற மாட்டோம் என்று சொல்லி சுட்டரித்து போட்டார்கள். எத்தனை விசுவாசிகள் நம்ம முன்னால செய்து கொண்டிருந்த காரியங்களை வச்சிட்டு அப்பப்ப எடுத்து பார்த்துட்டு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இப்படி இருந்தனா இப்ப எப்படி இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன். இவங்க ஒருபடி மேல போயிட்டாங்க. என்ன செய்தாங்க, அதையெல்லாம் சுட்டரித்து போட்டார்கள். தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பிரியமானவர்களே, மனம் திரும்புதல் இல்லாத ஒரு திருச்சபை செத்து போன திருச்சபை. அதுல கிறிஸ்து இனி தேவையில்லை. என்ன அழகா சொன்னார் தெரியுமா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து பரிசேயர் சதுசேயர் எல்லாரையும் பார்த்துட்டு சொன்னாரு, உங்களுக்கு யாரு தேவையில்லை, வைத்தியன் தேவையில்லை. நீங்க ஏற்கனவே யாருதான் நீதிமான்கள் சொல்லிட்டே இருக்கிறீங்க, உங்களுக்கு யாரையுமே உங்களை நாங்க திருத்த முடியாது. ஆனா ஒன்னு என்னன்னு சொன்னா, உங்களுக்கு முன்னால யார் போறாங்கன்னா மனம் திரும்பினவங்க. எங்க போறாங்க, பரலோக ராஜ்யத்துக்கு போறாங்க. அது யாரு, பாவிகள். அவர் சொல்றார் வேசி மார்க்கத்தர் போறாங்க. நீ வந்து போகாததற்கு காரணம் மனம் திரும்புதல் தேவையில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய். அருமையான தேவ பிள்ளைகளே, மனம் திரும்புவோம், மனம் திரும்புவோம், மனம் திரும்புதலை போதிப்போம். அந்த திருச்சபை ஆசீர்வாதமான திருச்சபை. அடுத்து கவனிங்க, 5வது, மனம் திரும்பின திருச்சபை வேதவசனத்தை பரப்பினார்கள். வேதவசனத்தை பரப்பினாங்க. இந்த வேதவசனத்தை இவங்க பரப்பினதுனால தான் தெசலோனிக்க திருச்சபையில் உள்ள மாதிரியை அகாயா திருச்சபையா பின்பற்றினார்கள், மக்கதோனியா திருச்சபையா பின்பற்றினார்கள். மனம் திரும்பினால் நாம் வேதவசனத்தை பிறருக்கு சொல்லுவோம், பிறருக்கு சொல்லுவோம். தெசலோனிக்க திருச்சபை பிறருக்கு அதை பற்றி பிரசித்திப்படுத்தினார்கள், வசனத்தை பிரசித்தப்படுத்தினார்கள், தங்களை அல்ல வசனத்தை பண்ணினார்கள். அடுத்து கவனிங்க, வேதவசனம் விருத்தி அடையும் திருச்சபை தான் உயிருள்ள திருச்சபை. அப்போஸ்தலர் 6:7 சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னு சொன்னா, வேதவசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிட்டு ஆசாரியர்களிலும் என்ன செய்தாங்க, அநேகர் விசுவாசத்துக்கு கீழ்ப்படைந்தார்கள். வேதவசனம் விருத்தி அடைகின்ற ஒரு திருச்சபையாய் நாம் காணப்பட வேண்டும். அப்படியானால் ஆத்துமாதாயம் நாம் செய்கின்ற திருச்சபையாக இருக்க வேண்டும். 6வது, அவங்க ஆத்துமாதாயம் செய்தாங்க, ஊழியம் செய்தார்கள். இந்த ஊழியம் உங்களுக்கு நிறைய தெரியும். ஊழியம்னு சொன்னோடனே நீங்க நிறைய நினைப்பீங்க. ஒரு கான்செப்டை மட்டும் நான் உங்களுக்கு அதை வலியுறுத்த விரும்புகிறேன். நிறைய பேர் இதை ஊழியம் என்று சொல்ல மாட்டீங்க, நிறைய பேர் இதை ஊழியம் என்று எண்ணவும் மாட்டீங்க. அதனால நான் இதை செய்யறேன். என்னன்னு சொன்னா, இன்னைக்கு போதக ஊழியம், பாஸ்டர் ஊழியம் செய்யறாரு, ஊழியக்காரர்கள் 3 வந்து பிரசங்கம் பண்ணிட்டு போனா அவங்க என்ன செய்யறாங்க, ஊழியம் செய்கிறார்கள். இப்படி எல்லாம் நம்ம நிறைய ஊழியர்களை வைத்திருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட ஊழியத்தை நீங்கள் செய்யும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா, வேதவசனத்திலிருந்து சொல்லுகிறேன். 1 Thessalonians 4:12 வாசித்து பாத்தீங்கன்னு சொன்னா, பவுல் தெசலோனிக்க திருச்சபையின் ஊழியத்தை பற்றி பேசுறார், ஊழியத்தை பற்றி சொல்லுகிறார். என்ன சொல்றாரு தெரியுமா, சகோதர சிநேகம் என்று சொல்லிட்டு கவனிங்க. இவ்வளவு மாதிரியான ஒரு திருச்சபை, பவுல் சொல்லுகிறார், நீங்கள் அன்புலே இன்னும் அதிகமாய் பெருக வேண்டும். கவனிங்க, உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்து என்ன செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு நாம் குறைவில் இருக்கிறவர்களுக்கு உதவ வேண்டும். That is a ministry, பாருங்க, அது ஊழியம், அது ஊழியம். பவுல் அழகாக தீமத்தேவி சொல்லும் போது சொல்லுவார், டேய் வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாதுடான்னு. சரி, வேலை செய்யறோம், வேலை செய்கிறது நமக்கு தானே என்று சொன்னால் பவுல் சொல்லுவார், வேலை செய்வது குறைச்சல் உள்ளவர்களுக்கு கொடுக்கும்படி நீ செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். இது ஒரு ஊழியம். இன்னைக்கு நமக்குள்ளால நம்ம பேசும்போது, ஐயா நீங்க போதக ஊழியத்துக்கு வரலாமே அப்படின்னு, அதற்கு எனக்கு அழைப்பில்லை ஒத்துக்கிட்டேன். பாட வரலாமே, அதற்கு எனக்கு அழைப்பில்லை ஒத்துக்கிட்டேன். சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி செய்யலாமே, அதற்கு எனக்கு அழைப்பு இல்லை ஒத்துக்கிட்டேன். சகோதர சிநேகத்துக்கு அழைப்பு வேணுமா ஐயா, சகோதர சிநேகத்துக்கு அழைப்பு வேணுமா? யாராவது சொன்னீங்கன்னு வைங்களேன், மிகப்பெரிய தவறு நம்ம பண்றோம். சகோதர சிநேகம் நாம் செய்ய வேண்டும், அது ஒரு அழைப்பு அல்ல, எல்லாரும் நாம் செய்ய வேண்டும். அதை செய்யும் போது நாம் அதிலே செய்வதிலே பெருக வேண்டும். சொந்த கைகளினால வேலை செய்கிறவன் எவனுமே எந்த கிறிஸ்தவனுமே தனக்குத்தான் என்று எண்ணுவோமையானால் நாம் தவறாக போதிக்கப்பட்டிருக்கிறோம். காரணம் என்ன? உங்களுக்கு போதிக்கிறவங்களுக்கு பத்துல ஒன்று கொடுத்துருவீங்க, அவங்களும் சாட்டிஸ்ஃபைட் ஆகுவாங்க. அப்புறம் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, இன்னும் கொடு, இன்னும் கொடு, இன்னும் வேலை செய், பத்துல ஒன்று கொண்டு வந்து கொடுத்துரு. நோ, காண்கிற சகோதரனுக்கு உதவி செய், உங்க சொந்த கைகளினால வேலை செய்யுங்க, அன்புல பெருகுங்க, அது ஊழியம், அது ஊழியம். இதை நம்முடைய திருச்சபை செய்யுமையானால் கர்த்தர் நிச்சயமாக மகிமைப்படுவார். கடைசியாக ஒன்று தெசலோனிக்கேயர் 1:10 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வருகையை எதிர்நோக்கி கொண்டிருந்தார்கள். அமெரிக்காவில் ஒரு இதை எடுத்தாங்க, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லப்பட்டிருக்கிறது, 70% அதிகமான கிறிஸ்தவர்கள். ரொம்ப ஒரு ஷாக்கிங் நியூஸ் பாத்துருங்க, 70% அதிகமான கிறிஸ்தவர்கள் வருகையை நம்புவதில்லை அமெரிக்காவில். இந்தியாவை பத்தி எனக்கு தெரியல, உலகத்தில் எனக்கு தெரியல, அமெரிக்காவில் இவ்வளவு வல்லமையான ஊழியர்கள் இருக்கிற இந்த நாட்டில், வல்லமையான ஊழியங்கள் நடைபெறுகிற இந்த நாட்டில், 70% அதிகமானோர் ஆண்டவருடைய வருகையை நம்பவில்லை. நீங்கள் நம்புகிறீர்களா? நீங்கள் எதிர்நோக்கி இருக்கிறீர்களா? எதிர்நோக்கி இருப்போமையானால் அப்போஸ்தலர் 7:52 சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், இதோ நீதிபருடைய வருகையை முன்னறிவித்தவர்கள் நாமும் முன்னறிவிக்க வேண்டும். 2 Peter 1:16 சொல்லப்பட்டிருக்கிறது, தந்திரமான கட்டுக்கதைகளுக்கு நாம் பின்பற்றுகிறவர்களாக இருக்கக்கூடாது, அவருடைய வருகையை அறிவிக்க வேண்டும். கடைசியாக வருகையை அறிவிக்கும் போது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க, கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில் குற்றமற்றவர்கள் கபடற்றவர்களாக மாசற்ற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். எதையும் முறுமுறுப்போடு செய்யக்கூடாது, தர்க்கிப்போடு செய்யக்கூடாது. பிலிப்பியர் 2:14-16 சொல்லப்பட்டிருக்கிறது அதுதான், எதையும் தர்க்கிக்காமபடி முறுமுறுக்காதபடி. அவருடைய வருகை என்கிறது ஒன்று உண்டு என்கிற நிச்சயம் நமக்கு இருக்குமையானால், கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில் மாசற்றவர்கள் பிழை இல்லாதவர்களாக காணப்படுவோம். தெசலோனிக்கே திருச்சபை இப்படி ஒரு மாதிரியான திருச்சபையாக இருந்தது. நாமும் அவ்விதமாக காணப்பட தேவன் நமக்கு அருள் செய்வாராக. ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தர் தெசலோனிக்கே திருச்சபையின் மூலம் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி சுவாமி. தெசலோனிக்கே திருச்சபை மக்கதோனியா திருச்சபைக்கு மாதிரியாக இருந்தது, அகாயா திருச்சபைக்கு மாதிரியாக இருந்தது, தெசலோனிக்கே திருச்சபைக்கு பெரையா திருச்சபையார் வேத வசனத்தை ஆராய்வதில் மாதிரியாக இருந்தார்கள். நாங்கள் எதில் இன்றைக்கு மாதிரியாக இருக்கிறோம் ஆண்டவரே? அநேக திருச்சபைகள் எங்களை பார்த்து எதை கற்றுக்கொள்ளுகிறார்கள் தகப்பனே? நீர் எங்களுக்கு தந்திருக்கிற அழைப்பு உன்னதமானது தகப்பனே. நாங்கள் வருகையை எதிர்நோக்கி காணப்படுகிறவர்கள் ராஜா, அந்த நம்பிக்கையை நாங்கள் ஒருபோதும் இழக்கக்கூடாது தகப்பனே. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில் மாசற்றவர்கள் பிழை இல்லாதவர்கள் குறை இல்லாதவர்களாக நாங்கள் காணப்பட, எதையும் நாங்கள் தர்க்கித்து அல்ல, முறுமுறுப்போடு அல்ல, முழு மனதோடு செய்து நிறைவேற்ற ஆண்டவர் அருள் தருவீராக. குறைகள் குற்றங்களை மன்னியும் இயேசு இரட்சகர் மூலம் எங்கள் ஜபத்தை ஏறெடுப்போம். நல்ல பிதாவே, ஆமேன்.